அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 19 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே புதிய அரசாங்கத்தில் பங்கெடுக்குமாறு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருப்பது குறித்த செய்தி.
I don't think anyone can opt out or can they go back to the divisive politics. We will not allow that.
தமது அரசாங்கத்தில் அனைத்து கட்சிகளும் இணைய வேண்டும் என்று ரணில் விடுத்திருக்கும் அழைப்பை ஏற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த புதிய ஆட்சியில் சேர வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து வடகிழக்கு பகுதியின் தமிழ் மக்கள் சிலரின் கருத்துக்கள்.
அமைச்சு பதவிகளையோ அல்லது எந்தவித சலுகைகளையோ எதிர்பார்த்து மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக வாக்களிக்கவில்லை. தேசிய பிரச்சனைக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குமா இருந்தால் நிச்சயமாக ஒரு ஆதரவை வழங்க முடியும்.
தேசிய கூட்டமைப்பு சீற்றது நல்ல முன்னாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நெடுக நாங்கள் சீரழிஞ்சு தெரியலாது.
ரணில் தலைமையிலான புதிய அரசு சந்திக்கும் சவால்கள் என்ன என்பது குறித்த ஓர் ஆய்வு, இந்த தேர்தலில் தோற்றுப்போன மஹிந்த ராஜபக்சேயின் அரசியல் எதிர்காலம் குறித்த ஒரு ஆய்வு ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் முரளிதரன்.
துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 8 துருக்கிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். சிட் மாகாணத்தில் நடந்த இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சிதான் இதற்கு காரணம் என அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். PKKவுக்கும் துருக்கிய பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான வன்முறை அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. முன்னதாக இஸ்தான்புல் நகரின் பிரபல சுற்றுலா தலமான டோல்மா பார்சியில் துப்பாக்கிச் சத்தம் கேட்டது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு காவல்துறை அதிகாரி காயமடைந்ததாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் துருக்கியின் அரச செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
துருக்கி புதிய தேர்தலை நோக்கி விரைவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று அதன் அதிபர் ரசேப் தாயிப் எர்துவான் அறிவித்துள்ளார்.
Maalesef Türkiye henüz yeni hükümetine kavuşamadı. Bu durumda çözümü her zaman
நாட்டில் நிலவும் அரசியல் முட்டுக்கட்டையை முறியடிக்க மக்கள் ஆணையால் மட்டுமே முடியும் என்று தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரது AK கட்சி தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை இழந்த பிறகு கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தும் முயற்சியிலும் தோல்வியடைந்திருந்தது.
திங்கட்கிழமையன்று தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஒரு கோவிலில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியது வெளிநாட்டவர் என்று அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது.
We can describe from the security camera the man looked a foreigner,
குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் பையை வைத்துவிட்டு வெளியேறிய மஞ்சள் நிற டிஷர்ட் அணிந்த நபரின் கம்ப்யூட்டர் வரைபடம் ஒன்றை காவல்துறை வெளியிட்டுள்ளது. CCTVயில் பதிவான வேறு 2 பேர் இந்த நபரின் கூட்டாளியாக இருக்கலாம் என்றும் காவல்துறை கூறியுள்ளது. இருந்தபோதும் 20 பேரை பலிகொண்ட இந்த குண்டுவெடிப்பை நடத்தியது யார் என்பதும் எதற்காக நடத்தப்பட்டது என்பதும் தெரியவில்லை.
பாலியல் இச்சை குறைவாக உள்ள பெண்களுக்கு அதை மருத்துவ ரீதியில் அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள முதல் மாத்திரையை விற்பனை செய்வதற்கு அமெரிக்காவில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் ஆட்ஜி என்று வர்த்தக பெயருடைய அந்த மாத்திரை கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அமெரிக்க உணவு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை கடுமையாக எச்சரிக்கையும் செய்துள்ளது. அதிலும் குறிப்பாக மதுவுடன் இந்த மாத்திரையை உட்கொண்டால் பக்க விளைவுகள் மிக கூடுதலாக இருக்கக்கூடும் எனவும் அந்த எச்சரிக்கை கூறுகிறது.
சிறிய அகதிகளில் கிறிஸ்தவர்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப் போவதாக ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியா தெரிவித்துள்ளது. குடியேறிகளை பொறுத்தவரை ஸ்லோவாக்கியாவை தற்காலிகமாக தங்கும் நாடாக மட்டுமே கருதுவதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இவான் மெட்டிக் கூறியுள்ளார். ஆகவே துருக்கி, இத்தாலி, கிரேக்கம் ஆகிய நாடுகளில் உள்ள சிறிய அகதிகளின் முகாம்களில் இருந்து 200 கிறிஸ்தவ அகதிகளை தேர்வு செய்து தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதாக இவான் மெட்டிக் கூறியுள்ளார். இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை இல்லை என்றும் இவான் மெட்டிக் தெரிவித்துள்ளார்.
உலக அளவில் தடகள விளையாட்டில் ஊக்கமருந்து பயன்பாடு பரந்துபட்ட அளவில் உள்ளது எனும் கவலையை களைய சர்வதேச தடகள சம்மேளனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செபாஸ்டியன் கோ உறுதி பூண்டுள்ளார். எதிர்வரும் 22 தேதி பீஜிங்கில் உலக தடகள போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் அவரது கருத்துக்கள் வந்துள்ளன.
சிரியாவில் உள்ள பழங்கால நகரமான பால்மிராவின் காப்பாளராக 40 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய அகழ்வாராய்ச்சியாளரான கலித் அல் அசாதை IS பயங்கரவாதிகள் தலையை துண்டித்து கொலை செய்துள்ளனர். ஐநாவின் கலாச்சார பிரிவான யுனெஸ்கோ இந்த கொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிரியாவின் மிகவும் மதிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சியாளரான கலித் கடந்த மே மாதம் பயங்கரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்டார். அவரை பொது இடத்தில் வைத்து தலையை துண்டித்து அவரது உடலை ஒரு தூணில் கட்டி வைத்ததாக சிரிய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க புதிய அரசாங்கத்தில் பங்கெடுக்குமாறு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பான செய்தி குறிப்பு இன்றைய வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் கடந்த திங்கட்கிழமை நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் அதிக இடங்களை வென்றிருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறது. அரசுத் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அமைய இருக்கின்ற புதிய அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்.
On August 17th, the people of this country exercising their franchise.
ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று நாடாளுமன்ற தேர்தலில் தங்களின் வாக்குரிமையை பயன்படுத்தியிருக்கின்ற இந்த நாட்டின் மக்கள் ஜனவரி 8ஆம் தேதி ஏற்பட்ட புரட்சியையும் நாங்கள் தொடங்கிய நல்லாட்சியையும் அங்கீகரித்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த பணியை தொடர்ந்து முன்னெடுப்போம். நான் பிரதமராக பதவி பிரமாணம் செய்ய இருக்கிறேன். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவை சந்தித்து எங்களின் அரசியல் கொள்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியதன் அவசியம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். எனக்கு கிடைத்திருக்கின்ற மக்கள் ஆணையின்படி எங்களின் தேசிய வேலை திட்டம் தொடர்பில் பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்தை கோர இருக்கிறோம். அதன் மூலமே எங்களின் அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல இருக்கிறோம் என்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர். ஓரிரு ஆண்டுகளாவது அனைத்து அரசியல் சக்திகளும் சேர்ந்து பணியாற்றுவதன் மூலமே முக்கிய பிரச்சனைகளை தீர்க்கும் விடயத்தில் கருத்தொற்றுமையை ஏற்படுத்த முடியும் என்றும் ரணில் கூறினார்.
I want everyone to come together now. Think of the country. Think of the people.
எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாட்டை பற்றி சிந்தியுங்கள், மக்களை பற்றி சிந்தியுங்கள். 2-3 ஆண்டுகள் நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டால் கூட ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் எம்மால் எட்ட முடியும். மக்கள் தங்களின் விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த விருப்பத்தை முன்னெடுப்போம் என்ற ரணில் விக்ரமசிங்க மீண்டும் மக்களை பிரித்தாளுகின்ற அரசியலை யாரும் முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கூறினார்.
I don't think anyone can opt out or can they go back to the divisive politics.
எங்களின் இந்த பணியிலிருந்து யாரும் ஒதுங்கிக் கொள்வார்கள் என்றோ அல்லது பிரித்தாளுகின்ற அரசியலை நோக்கி மீண்டும் யாரும் செல்வார்கள் என்றோ நான் நினைக்கவில்லை. நாம் அதனை அனுமதிக்க மாட்டோம். ஜனாதிபதியுடனும் எல்லா கட்சிகளின் தலைவர்களுடனும் சேர்ந்து புதிய அரசியல் சகாப்தத்தை நோக்கி செல்வோம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்றார். கடந்த ஜனவரி மாதம் புதிய ஜனாதிபதியால் பிரதமராக நியமிக்கப்பட்டு தற்போது தேர்தல் வெற்றியின் பின்னர் மீண்டும் பிரதமராக பதவியேற்க இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. தனது அரசாங்கத்தில் அனைத்து கட்சிகளும் இணைய வேண்டும் என்று ரணில் விடுத்திருக்கும் இந்த அழைப்பை ஏற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த புதிய ஆட்சியில் சேர வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் இருக்கும் சிலரது கருத்துக்களை அடுத்து கேட்கலாம்.
தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லது எதற்காலம் நடக்கணும் என்று சொன்னா நிச்சயமாக சேரலாம். சேர்ந்தால் இந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனை தீருமா என்ற சொல்லி இருக்குது. அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் சரியான ஒப்பந்தங்கள் எல்லாம் கச்சாத்திட்டு போகணும். முக்கியமா தமிழ் மக்களின் காணி பிரச்சனை, வடக்கு கிழக்கு இணைப்பு பிரச்சனை, இந்த காணாம போன அக்கண்ட பிரச்சனை, தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு, இதுக்கெல்லாம் ஒரு வழிவகை கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அரசாங்கத்தோட சேரத்தான் வேணும்.
அமைச்சு பதவிகளையோ அல்லது எந்தவித சலுகைகளையோ எதிர்பார்த்து மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நிச்சயமாக வாக்களிக்கவில்லை. பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற விடயத்திலே ஒரு உடன்படிக்கை இருக்குமா இருந்தால் நிச்சயமாக ஒரு ஆதரவை வழங்க முடியும். அவ்வாறு இல்லை என்றால் தேர்தலே இந்த பிரியோசனம் இல்லாதான் இருக்கும்.
இந்த அரசாங்கம் சிறுபான்மையா வந்ததுக்கு கூடுதலா இனவாத பிரச்சாரம் தான் காரணம் என நான் நம்புகிறேன். ஆட்சி அமைக்க இருக்கிறபடியால் தமிழ் மக்கள் நடுவே விலகி இருக்கிறது நல்லதில்லை. தேவை ஏற்படுற விதத்துல பதவிகள் எடுக்காவிட்டாலும் வெளியில் இருந்து கொண்டு ஆதரவு வழங்குறது நல்லதா இருக்கும். பிரச்சனைகள் இன்னும் சரியாக தீர்க்கப்பட இல்லை. உள்ளுக்கு போயிருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு முழுமையாக கட்டுப்பட்டாக்களா இருக்க வேணும். ஆனபடியால் வெளியில இருந்து கொண்டு ஆதரவு கொடுக்கறது நல்லது.
அதனோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது மூலம்தான் தமிழ் மக்களுக்கான தீர்வினை பெறுறதுக்கு இது உதவியாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
ஜனாதிபதியை தெரிவு செய்கிற பொழுது தமிழ் மக்கள் கணிசமான பங்களிப்பினை வழங்கி இருக்கணும். ஆகவே அந்த வகையில எதிர்ப்பு அரசியல் என்றதை கைவிட்டு ஒரு இணக்கப்பாட்டு அரசியல் என்ற அடிப்படையில இந்த தேர்தல் முடிவுகளின்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எதிர்ப்பு அரசியலை கைவிட்டு விளக்கப்பாட்டு அரசியல் ஊடாக வெளியில இருந்து ஆதரவு வழங்கி அரசாங்கத்தோட சேர்ந்து செயற்படலாம் என்றதான் என்னுடைய தற்போதைய சூழ்நிலையில கருத்தா இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட விடயங்களுக்காகத்தான் மக்கள் வாக்களிச்சிருக்கணும். ஆகவே அந்த சொல்லப்பட்ட விடயங்களை நோக்கி செல்வதற்கு, அதாவது அந்த இலக்கினை அடைவதற்கு நான் நினைக்கின்றேன் சேர்ந்து செயற்பட வேண்டிய தேவை.
இவ்வளவு காலமும் நடந்த போர் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இதை நோக்கி வந்த நாங்கள் இனி அப்படியான ஒரு செயற்பாடு நடக்க கூடாது எங்களுக்கு. அதுக்காக எங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் சேர்ந்து செயற்படுறதுதான் நல்லது. பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வித்தியாசம் இல்லாமலுக்கு அரசாங்கம் எங்களுக்கான தீர்வுகளை வழங்க வேணும் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுக்கான கோரிக்கைகளை கேட்டு சேர்ந்து செயற்படுறது நல்லது.
அரசாங்கத்துக்கு வெளியில் இருந்து ஆதரவு தரலாம். அரசாங்கத்தினுடைய பங்காளிகளாகவோ அல்லது அமைச்சரவையில பங்கெடுக்கிறார்களாகவோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாறக்கூடாது. அமைச்சு பதவிகளை ஏற்றால் கடந்த காலத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அல்லது முஸ்லிம் காங்கிரசுக்கு ஏற்பட்டது போல் அரசாங்கத்தினுடைய பிள்ளையான நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பதுதான் நல்லதே ஒழிய அரசாங்கத்துடன் சேர்ந்து அதனுடைய பங்காளி கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயங்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து.
சேர்ந்து அவர்களோட நடவடிக்கை செய்ய நாங்கள் எதிர்பார்த்த அந்த இலக்குகள் இவர்கள் பற்ற முன்பற்ற அந்த கோரிக்கைகள் நிறைவேற இல்லையா இருந்தால் எங்களோட பிரதிநிதிகள் துரோகியாக மாறுவினும். ஆகவே வெளியில நின்று அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனா எங்கட கோரிக்கையவள் நிறைவேற்றும் பட்சத்தில் அவர்களுக்கு போதிய அளவு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கலாம் தானே.
நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு வழங்க வேண்டும், அதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை. இந்த அளவின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கப்படக்கூடியதாக இந்த நிபந்தனை விதிக்கப்பட வேண்டும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் கட்டாயம் சேர வேணும், அமைச்சு பதவியையும் எடுக்கணும். ஏனென்றா தமிழ் மக்கள பிரச்சனைய சர்வதேச மட்டத்துல பார்ப்போம். இவங்க அதுக்குள்ள சேராமலுக்கு இருந்து இவங்க தனியே இருந்து இவங்க அது தீர்க்க போற இதுவும் இல்லை. சர்வதேச சமூகத்துல உதவியோட தான் இது தீர்க்க முடியும். ஆகவே அவங்க இப்ப அரசாங்கத்தோட சேர்ந்து நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி இடைக்காலத்தில் மக்களுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கணும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம்.
எங்களுக்கு பல கடந்த கால அனுபவங்கள் இருக்கின்றது. இந்த சிறுபான்மை கட்சிகளுடைய தலைவர்கள், ஏனைய சமூகத்துடைய சிறுபான்மை கட்சியுடைய தலைவர்கள் அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அரசாங்கத்துக்குள்ளே முழுக்க விழுங்கப்பட்டவர்களாகத்தான் மாறிவிடுவார்கள். அவர்களால் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய பிரச்சனைகளை தட்டி கேட்கின்ற அந்த துணிவு தானாகவே அத்துப்போகின்ற ஒரு கூட்டு பொறுப்புக்கு செவிசாக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே அவற்றிலிருந்து விலகி உண்மையாகவே அந்த பிரச்சனையை தீர்த்ததின் பின்னர் அரசாங்கத்திலே அமைச்சராகி கொள்வது மிகவும் சிறந்தது என்பது தான் என்னுடைய கருத்து.
தேசிய கூட்டமைப்பு சேர்த்தது நல்ல மண்ணாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நெடுக நாங்கள் சீரழிஞ்சு தெரியலாது. அவங்க நெடுக தமிழ் தமிழ்னு சொல்லி சொல்லி 40 வருஷமாக ஒன்றுமே நடக்கலை. ஆனபடியாக இப்போ வந்து இணைஞ்சு அவங்க அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுற எங்களுக்கு ஒரு நல்ல ஏற்பாடுக்குது. மக்களுக்கு யுத்தத்தால் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம்.
பொதுவாக இளைஞர் சமுதாயம் இப்போதைய இதில் அதுதான் எதிர்பார்க்குது. இப்போ வந்து அரசாங்கத்தோடு இணைஞ்சு நாம் இப்போ அரசாங்கத்துக்கு பின்னாலேயே தொடர்ந்து ஓடணும் என்றும் அவசியம் இல்லை. எங்களோட கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு அவங்க ஒத்து வராட்டி நம்மளையில் விலகிட்டு நம்மளோட தேசியத்தையோ இல்லை போராட்ட வழியில் நாம் வந்து வெளியில் வந்து போராடலாம். ஆனால் இப்போ ஆரம்பத்தில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டியாவது அரசாங்கத்தோடு சேர்ந்து சில வேலை திட்டங்களை செய்து ஒரு நல்லெண்ண சமிச்சியை வெளிப்படுத்தணும்.
இப்போ அரசாங்கத்தோட சீராம இருக்கிறது நல்ல முன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் எங்களோட பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டு அவங்க அதுக்கு தீர்வு வழங்குவாங்கண்டா அவங்களோட சேர்றதை பற்றி யோசிக்கலாம். இப்போ அவங்களும் அப்படியும் சொல்கிறாங்க இல்லை பாப்பமெண்டான் சொல்கிறாங்க. அந்த டைமில் அவங்களோட சேர்ந்து கொண்டிருந்த ஒன்று செய்யலை. என்னென்னா எங்கள் தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது அரசாங்கத்தோட சேர்ந்து. ஏன்னா அவங்களோட எதிர்கட்சி வந்து பலமாக இருக்குது. அவங்க பலமான எதிர்கட்சியாக இருக்கிற வடிவாக நம்மளுக்கு தீர்வு கிடைக்காது வாய்ப்பு இல்லை. எனவே நாம் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டாவது உரிமைகளை பாதுகாத்து கொண்டிருப்போம். அதனால் அரசாங்கத்தோட சேராமல் இருக்கிறது நல்ல.
வடகிழக்கு பகுதி மக்கள் சிலரின் கருத்துக்களை கேட்டீர்கள். நேயர்களே, இந்த பிரச்சனை குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன? அவற்றை எங்களுக்கு எழுதுங்கள். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அவை இடம்பெறும். அடுத்து, ரணில் தலைமையில் அமைய இருக்கும் அரசாங்கம் சந்திக்கவிருக்கும் சவால்கள் என்ன என்பது குறித்து சிலோன் டுடே பத்திரிகையின் மூத்த செய்தி ஆசிரியர் ஆனந்த் பாலகிருஷ்ணரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் முரளிதரன்.
இங்கு நாட்டுக்கு ஒரு பொருளாதார ரீதியான மீட்சியை கொடுப்பதுதான் தனது முக்கியமான சவாலாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதோடு, இங்கு இனவாதமற்ற ஒரு நேர்த்தியான அரசாங்கம் ஒன்றை கட்டி எழுப்புவதற்கும், இதுவரை காலமும் ஒரு அரச பயங்கரவாதம் அடாவடித்தனம் போன்றவை தலைகாட்டிய நிலையிலே அவற்றை வெற்றி கொண்டு ஒரு நேர்மையான அரசியல் திட்டம் ஒன்றை பகுப்பதுதான் தமது முன்னுரிமையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
ஐக்கிய தேசிய கட்சி கூடுதல் இடங்களை நாடாளுமன்றத்தில் கைப்பற்றி இருந்தாலும் கூட ஒரு சிறுபான்மை அரசாகத்தான் இருக்கப் போகிறது. அப்படி இருக்கும் நிலையில நாடாளுமன்றத்தில் அந்த கட்சிக்கும் பிரதமருக்கும் என்ன மாதிரியான சவால்கள் காத்திருக்கின்றன?
அதாவது இந்த சிறிய அளவிலான பெரும்பான்மையை பெறுவது என்ற விடயத்திலே தற்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தனது சார்பு சார்ந்தவர்களையும் இங்கே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஆளும் கட்சியிலே சேர்ப்பதற்கு தற்போது முன்வந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருக்கு அதன் மூலமான சில ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்ற நிலையிலே இந்த பாராளுமன்றம் ஒரு சவால் மிக்கதாக இருக்கும் என்பதில் நிச்சயம் மாற்று பேச்சுக்கு இடமில்லாததாகவே இருக்கின்றது. எனவே நிச்சயமாக அவர் சவாலையும் எதிர்கொண்ட நிலையிலேதான் இந்த பாராளுமன்ற ஆட்சியை அவர் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் என்பதை நாம் கருத முடிகின்றது.
இப்படி பல்வேறு தரப்பினரது ஆதரவையும் பெற்று ஒரு ஆட்சியை அமைக்கும் போது ஒவ்வொரு தரப்பினருக்கும் ஒவ்வொரு விதமான அபிலாஷைகள் இருக்கும். இந்த எல்லாம் ரணிலால் சமாளிக்க முடியுமா?
அவர் தற்போது இங்கு தமக்கு பக்கபலமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆட்சியிலே இருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த வகையிலே இங்கே ஐக்கிய தேசிய கட்சிக்கு தற்போது ஆதரவு அளிக்க வந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களையும் அவர் மைத்ரிபால சிறிசேன சமாளிக்கக்கூடியவராக இருப்பார் என்ற நம்பிக்கை இங்கே ரணில் விக்ரமசிங்கவுக்கு காணப்படுகின்றது. அவர்கள் இருவருமாக சேர்ந்து இந்த ஆட்சியை முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் தற்போது ரணில் விக்ரமசிங்கே காணப்படுகின்றார்.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இந்த தேர்தலில் தோல்வியடைந்திருந்தாலும் கூட நாடாளுமன்றத்தில் கணிசமான இடங்களை பிடித்திருக்கிறது. மஹிந்த வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ரணிலுக்கு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறார். அதனை எப்படி ரணில் சமாளிப்பார் என்று கருதுகிறீர்கள்?
அது ஒரு முக்கியமான கேள்வியாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையிலே அவர்கள் பல சங்கடங்களை முன்வைக்கூடியதாக இருக்கும். ஆயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற கட்சிகள் கூட ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவினை வழங்கக்கூடிய ஒரு காத்திரமான சூழலும் இருப்பதால் எவ்வளவு தூரம் இங்கே மஹிந்த ராஜபக்சவனுடைய எதிர்ப்பு அவருக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்று நாம் இங்கே கூற முடியாது.
புதிய அரசியல் யாப்பின் கீழ் தான் இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று இரு தரப்புமே பேசி வந்தன. இப்போது நாடாளுமன்றத்தில் யாருக்குமே மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் இனப்பிரச்சனைக்கு இந்த புதிய அரசு என்ன மாதிரியான ஒரு தீர்வை முன்வைக்கும்?
இங்கு இந்த இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக கூட இங்கே தமிழ் தரப்பினரும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ரணில் தரப்போடு இது சம்பந்தமான விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்றுதான் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தரப்பு கூட தற்போது சுயநிர்ணய உரிமை சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வே தமக்கு சாத்தியப்படும் என்று கூறியிருக்கின்ற காரணத்தினால் அதனை எவ்வளவு தூரம் அவர்கள் முன்னெடுத்து ஒரு உறுதியான ஒரு தீர்வை நோக்கி நகர்வார்கள் என்பது கூட நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகவே இங்கே இருக்கின்றது.
சீலோன் டுடே பத்திரிகையின் மூத்த செய்தி ஆசிரியர் ஆனந்த பாலகிருஷ்ணன். இதேவேளை, இந்த தேர்தலில் தோற்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கக்கூடும் என்பது குறித்து அரசியல் திறனாய்வாளர் கீத பொன்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தவரையில் நிச்சயமான ஒரு தோல்வி என்று நான் கருதுகின்றேன். ஏனெனில் அவர்கள் 113 ஆசனங்கள் என்ற அளவுக்கு வர முடியவில்லை. ஏனெனில் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் தங்களுக்கு நிச்சயமாக 58 லட்சம் வாக்குகள் இருப்பதாகவும் அதன் காரணமாக 113 ஆசனங்களை பெறுவது பிரச்சனை அல்ல என்ற ரீதியிலும் அவர்களுடைய பிரச்சாரம் அமைந்திருந்தது. இறுதியாக அவர்களுக்கு கிடைத்தது 95 ஆசனங்கள் மட்டுமே ஆகும். இரண்டாவது, ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டாலும் கூட மஹிந்த ராஜபக்சவினால் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பாராளுமன்றத்தில் காணப்படவில்லை. ஏனைய சிறு கட்சிகளாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜனதா விமுக்தி பெறமும் நிச்சயமாக மஹிந்த ராஜபக்சவுக்கு மறைமுகமாக ஆட்சி ஆதரவை வழங்கக்கூடிய கட்சிகள் அல்ல. அதன் காரணமாக ராஜபக்சவனுடைய தோல்வி பாரதூரமான தோல்வி என்று நான் கருதுகின்றேன்.
ராஜபக்ச அவர்களுடைய தோல்வி பாரதூரமான தோல்வி என்று உங்களை போன்றவர்கள் கருத்து கூறினாலும் தான் தொடர்ந்து அரசியலில் இருப்பேன், தங்களுக்கு ஏற்பட்டுள்ளது பின்னடைவுதானே ஒழிய தோல்வி இல்லை என்று ராஜபக்ச அவர்கள் தரப்பில் சொல்றாங்களே,
தாங்கள் தோல்வி அடையவில்லை என்று கூறுவது ஒரு உளவியல் காரணங்களுக்காக கூறப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் ஆசனங்களுடைய அளவையும் அவர்களுடைய பாராளுமன்ற சூழ்நிலை பார்க்கின்ற போதே தெளிவாக தெரிகின்ற விடயம் அவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் என்பது. அதுக்குப்புறமாக மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தில் இருப்பாரா இல்லையா என்ற கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது. அவர் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனெனில் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் எதிரான விசாரணைகள், அவர்கள் கடந்த காலத்தில் செய்ததாக கூறப்படுகின்ற அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிரான விசாரணைகள் போன்றவற்றில் இருந்து தன்னுடைய குடும்பத்தையும் ஆதரவாளர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இருக்கின்றது. அதன் காரணமாக அவர் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது அதனை அந்த பதவியை அவர் வேறு யாருக்காவது விட்டுவிடக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனெனில் சாதாரண உறுப்பினராக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய பாதுகாப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு சமமாக ஜனாதிபதியாக இருந்தவர் என்ற வகையில் அவருடைய காலத்தை கழிப்பதற்குரிய வசதிகளை அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதன் காரணமாக அவர் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் செயல்படுவார் என்பதில் எனக்கு பெரிய ஒரு சந்தேகம் இல்லை.
பாராளுமன்றத்தில் அவர் தொடர்ந்து உறுப்பினராக இருந்து செயல்படுவார் என்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படும் பொழுது அரசு முன்னெடுக்கக்கூடிய சாதகமான அல்லது இணக்கப்பாட்டை நோக்கிய நகர்வுகளுக்கு அவர் ஆதரவு அளிக்க கூடும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா?
அவருடைய ஆதரவு என்பது பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. ஏனெனில் சுதந்திர கூட்டமைப்பு தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளதன் காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தனது முழுமையான கட்டுப்பாட்டினுள் கொண்டு வரக்கூடிய ஒரு இயலுமை ஜனாதிபதி சிறிசேனாவுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். கடந்த 6 மாதத்தில் கட்சியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் அவருக்கு பாரிய ஒரு சிக்கல் காணப்பட்டது. ஏனெனில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் தங்களுடைய அதிகாரத்தை பணிக்கொள்ள முடியும் என்று கருதியிருந்தார்கள். பாராளுமன்றத்தில் தேர்தலில் இப்பொழுது அவர்கள் தோல்வி அடைந்திருப்பதன் காரணமாக தொடர்ந்து ராஜபக்சவுக்கு ஆதரவளிப்பதில் எந்த ஒரு பிரயோஜனம் இருக்கப் போவதில்லை என்பது அவருடைய அணுகுமுறையாக இருக்கலாம். அப்படி பார்க்கின்ற போது அவர்கள் சிறிசேனவுடன் நெருங்கி சொல்வதற்கான ஒரு சாத்தியம் காணப்படும். அதன் காரணமாக சிறிசேன மேற்கொள்ளுகின்ற தீர்மானங்கள் சுதந்திர கட்சியினுடைய தீர்மானங்களாக இருக்கும். ஆகவே பாராளுமன்ற முடிவுகளிலோ அல்லது அரசாங்கத்தின் செயல்பாடுகளிலோ ராஜபக்ச பாரியோர் செல்வாக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று நான் கருதவில்லை. மாறாக ராஜபக்ச எப்பொழுதுமே ஊடக கவனத்தை விரும்பிய ஒரு தலைவர் ஆவார். அதன் காரணமாக அது தொடர்பான நடவடிக்கைகளை அவர் தொடர்ந்து மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இயலுமை அவருக்கு இப்பொழுது இருக்கின்றது என்று நான் கருதவில்லை.
அரசியல் திறனாய்வாளர் கீத பொன்கலன். இந்த தேர்தலில் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கேட்டார் மாணிக்க வாசகம்.
தமிழருடைய தேசத்துடைய சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையில தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஸ்தி தீர்வை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய செய்திகள் பெரிய அளவில் கொண்டு போய் மக்கள் மட்டத்தில் போக இல்லை, நாங்கள் அதை வெற்றிகரமாக செய்ய முடியலே என்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இரண்டாவது வந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் இந்த கொள்கையிலே தான் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து எங்களுடைய அமைப்பு இந்த தேர்தலில் பின்னடைவு அடைந்ததுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அது கொள்கைக்கு நம்முடைய அமைப்புடைய கொள்கைக்கான ஒரு தோல்வியாக நாங்கள் பார்க்கவில்லை.
இந்த தேர்தல் ஏற்பட்டிருக்க பின்னடைவை அடுத்து நீங்கள், அதாவது நீங்கள் தேர்தல் காலத்தில் வச்சிருந்த கோரிக்கையை வந்து கடும்போக்கான ஒரு கருத்தாக கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலைமையில அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க?
இல்ல, எங்களுடைய கொள்கை வந்து ஒரு நாட்டுக்குள்ள 2 தேசங்கள் இருக்கின்றது, அதாவது தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் தேசத்திலேயும் சிங்கள தேசத்திலேயே தனித்துவமான உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே இயங்கக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குவது தான் எங்களுடைய கொள்கையாக இருக்கு. அந்த கொள்கையை தான் நாங்கள் இரு தேசம் ஒரு நாடு என்று கூறுகின்றோம். அந்த கொள்கையில வந்து எந்த விதமான மாற்று கருத்தோ, எந்த விதமான மாற்றமோ, எந்த விதமான முட்டுக் கொடுப்போ நாங்கள் செய்ய தயாரிப்பை நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய கொள்கையை பலப்படுத்தி மக்கள் மட்டத்தில வந்து எங்களுடைய நிலப்பாடு நியாயப்பாடுகளையும் உண்மைகளையும் கொண்டு போவதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அது தொடர்ந்தும் நடக்கும். கடந்த 5 வருடங்களாக வந்து நாங்கள் செயல்பட்ட அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்தும் அந்த செயல்பாடுகளை முன்னெடுப்போம் என்பதில் வந்து நாங்கள் மிக தெளிவாகவும் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் அதே சமயம் வந்து சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ஒரு சமஸ்தி தீர்வை எட்டுறதுக்கு தாங்கள் தயார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமையில், அந்த அடிப்படையில தான் தமிழ் மக்களும் அவர்களுக்கு ஆணையை கொடுத்திருக்கின்ற நிலையிலே அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுக்க பட்சத்தில் நம்முடைய ஆதரவு அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்பதையும் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் வந்து நாங்கள் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணையை நடத்தப்பட வேண்டும்,
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன் இந்த விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய பிரதான பொறுப்பு கூறல் தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடாகவும் இருந்திருக்கின்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கூட ஒரு முழுமையான சர்வதேச பொறுப்பு கூறல் விசாரணை ஒன்று நடைபெறுவதற்கு முயற்சிகள் எடுத்தால் அதுக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும்.
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா ஆறாவது முறையாகவும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதற்கு என்ன காரணம் என்று அரசியல் திறனாய்வாளர் நடராஜா குருபரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எத்தகைய விமர்சனங்களை தாங்கி நின்றாலும் அவர் இரண்டு தசாப்த கால அரசியலிலே கொழும்பிலே தங்கியிருந்த கடுமையான காலங்களிலும் யாழ்ப்பாணத்திலே தங்கியிருந்து ஒரு பகுதி மக்களினுடைய கதாநாயகனாக அவர் தன்னை காட்டியிருக்கிறார். அதாவது இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்போ தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியோ ஏனைய தமிழ் கட்சிகளோ அடிநிலை மக்கள் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கிராமங்களை இவர்கள் கண்டுகொள்ளவில்லை, இவர்கள் செல்லவில்லை. எனவே அந்த அடிநிலை பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்கள் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற அந்த அடிநிலை மட்டங்களிலே இவர்கள் தங்களுக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பை இந்த அமைப்பு தொடர்ச்சியாக பேணி வந்திருக்கிறது கடந்த 20 வருடம். எனவே அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த வாக்கு வங்கியை எந்த தமிழ்த் தேசிய சூறாவளியாலும் அடிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது என்றால் அவர்களுடைய குரலாக இவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த மக்களுடைய மன ஓட்டங்களுக்கு ஏற்ப அவ்வக்கால பகுதியிலே தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவிலே தன்னுடைய இயலமைக்கு ஏற்ப அளவிலே சில அபிவிருத்தி முயற்சிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். வேலை வாய்ப்பு என்றோ அல்லது ஏனைய அரசாங்கத்தோடு தொடர்பு படுத்துகின்ற வேலைகளையோ அவர் தெளிவாக செய்திருக்கிறார். எனவே அந்த வாக்கு வங்கி அவருக்கு தொடர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த கட்சி மீதான அவ்வாறு நான் சொல்வதன் ஊடாக அவர் மீது அல்லது அவருடைய கடந்த கால செயற்பாடுகள் மீது எனக்கு விமர்சனங்கள் இல்லை என்பது அல்ல. அந்த விமர்சனங்களை தாண்டி அவர் ஒரு பகுதி மக்களினுடைய மனங்களை வென்றிருக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்.
ஒரு பகுதி மக்கள் என்று நீங்கள் குறிப்பிடும் அந்த பகுதி மக்களிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது விடுதலை புலிகள் அவர்களுடைய ஆதரவு பெற்றவர்களோ போய் சேராமலே இந்த இத்தனை ஆண்டுகள் இருப்பதற்கு என்ன காரணம்?
அந்த காரணம் என்னவென்று அது வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு வர்க்க ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு சிந்தனை என்று நான் நினைக்கிறேன் என்றால் உயர்மட்ட அரசியலிலே விடுதலை புலிகள் சென்றடையவில்லை என்று சொல்லவில்லை. விடுதலை புலிகளினுடைய காலத்திலே அவர்கள் அநேகமாக என்னுடைய அறிவு கட்டிய வரையில் எல்லா மக்களினுடைய கிராமங்களையும் எல்லா பிரதேசங்களையும் உள்ளடக்கியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காலப்பகுதியிலே அரசாங்கத்தோடு இவர் அமைச்சர்களாக இருந்த காலப்பகுதியிலே பல அபிவிருத்தி வேலைகளை செய்கின்ற பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அவர்கள் அந்த மக்கள் அபிவிருத்தியையும் அல்லது தங்களுடைய சமூக நலன்களையும் அடிப்படையாக கொண்டொருவர் உதவி புரிகின்ற பொழுது அவற்றை நோக்கி இழுக்கப்படுவது சர்வ சாதாரணமான ஒரு விடயம். எனவே அதை நோக்கி சென்றிருந்தார்கள். ஆனால் விடுதலை புலிகளை பொறுத்தவரை அவர்கள் கிராமங்களையோ அல்லது பொருளாதாரத்தில் நலிந்த மக்களை சென்றடையவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியோ தமிழ்த் தேசிய கூட்டமைப்போ இந்த மக்கள் மத்தியிலே செல்லவில்லை. காரணம் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இவர்களுடைய உயர் புலாம் அரசியல் என்பது ஒன்று இவர்களை பின்தொடர்ந்து வருகிறது என்பதை நான் கூறிக்கொள்வதிலே தயங்கவில்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு மாற்று தேவை, ஒரு அவர்களை கேள்விக்குள்ளாக்குவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தவறுகளை தட்டி கேட்பதற்கு ஒரு மாற்றம் தேவை, ஒரு மாற்று அணி தேவை என்று வலுவாக ஒரு இயக்கத்தை முன்னெடுப்பவர்கள் அங்கே வந்து நேர் எதிர் நிலையில் இயங்கி வரும் டக்ளஸ் தேவானந்தாவை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அதுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் கடந்த காலங்களிலே அவருடைய அரசியல் செயற்பாடுகள் அதாவது தனக்கு விடுதலை புலிகளால் ஏற்பட்ட பாதிப்பு காலங்களிலே விடுதலை புலிகள் தனது உயிருக்கு ஆபத்து என்ற காலங்களிலே அவர் அரசாங்கத்தோடு இருந்தார் அல்லது இருக்க வேண்டும் பாதுகாப்புக்காக என்ற ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் அதன் பிற்பட்ட காலங்களிலும் அதாவது விடுதலை புலிகள் மே 18-19 அவர்கள் இல்லாத ஒழிக்கப்பட்டதன் பின்பும் அவருடைய அரசியல் வாழ்வு என்பது ஆளுகின்ற அரசாங்கங்களோடு தொடர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல ஆளுகின்ற அரசாங்கங்களோடு தொடர்கின்ற அரசியல் வாழ்விலே அவர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடைமுறையிலே வைக்கப்பட்டிருந்தன மக்களால். அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களால் மிகவும் நிராகரிக்கப்பட்ட அல்லது மிகவும் எதிர்க்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சவை ஆதரித்து அவரை ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். ஆனால் இந்த முறைக்கு பின்பு அதாவது இவர் இம்முறை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா ஆளுகின்ற அரசாங்கங்களை விட்டு வெளியால் வந்திருக்கிறார். தனி கட்சியாக இம்முறை தேர்தலில் போட்டியிருக்கிறார். இந்த நிலையை அவர் தொடர்ந்து பேணுகின்ற அதே வேளை முன்னர் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அதிலிருந்து விடுபட்டு இனிவரும் நாட்களை தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து அவர் தன்னுடைய அரசியலை தொடர்வாராக இருந்தால் அடுத்த தேர்தலில் இதைவிட அவருக்கு பலமான ஒரு அரசியல் நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய அரசியல் சூழலிலே காணப்படுகின்றன.
இலங்கை அரசியல் திறனாய்வாளர் நடராஜ குருபரனுடன் செவ்வியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.